Thank you, brethren, for that beautiful
music. சகோதரர்களே, இந்த அருமையான இசைக்காக நன்றி செலுத்துகிறேன்.
Not long ago, a single sister whom I will call Molly.
சிறிது காலத்திற்கு முன்பு மோலி என நான் அழைக்கிற ஒரு திருமணமாகாத சகோதரி வேலையிலிருந்து தனது வீட்டிற்கு வந்து அவளுடைய வீட்டில் அடித்தளம் முழுவதும் 2 இன்ச் தண்ணீரால் நிரம்பியிருந்ததை கண்டாள். கழிவுநீர் பாதையை பகிர்ந்து கொண்டிருந்த அவளுடைய பக்கத்து வீட்டார் அன்றைக்கு மிக அதிகமான துணிகளை துவைப்பதற்கு குளிப்பதற்கும் அதிகமான தண்ணீரை செலவழித்த அந்த தண்ணீர் இங்கே தங்கியிருப்பது என்பதை உடனே அவள் கண்டுபிடித்தாள். தனக்குதவ வரும்படி தனது தோழியை அவள் அழைத்து அவர்கள் இருவரும் தண்ணீரை கோரி தரையை துடைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது கதவு அழைப்பு மணி ஒலித்தது. உன்னுடைய வீட்டு போதர்கள் வந்திருக்கிறார்கள் என அவளுடைய தோழி உரக்க கத்தினாள். இன்று மாதத்தின் கடைசி நாள் இருந்தும் அவர்கள் என்னுடைய வீட்டு போதர்கள் இல்லை என உனக்கு நிச்சயப்படுத்துகிறேன் என சிரித்து கொண்டே பதிலளித்தாள். வெறுங்கால்களுடனும் வீரமான ஆடையுடனும் கலைந்து போன கூந்தலுடனும் ஒரு அழகான கையுறைகளுடன் மோலி கதவை நோக்கி போனாள். ஆனால் அவளுடைய வழக்கத்திற்கு மாறான தோற்றம் அவளுடைய கண்களுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தவர்களோடு ஒப்பிட முடியவில்லை. அவர்கள் அவளுடைய வீட்டு போதகர்கள். நீங்கள் என்னை ஊசியால் குத்தியிருக்கலாம் என பின்னர் என்னிடம் அவள் சொன்னாள். பொது மாநாடு உரைகளில் பிரதான தலைவர்கள் பகிர்ந்து கொண்டுவதைப் போல இது ஒரு வீட்டு போதக அற்புதம் என அவள் சொன்னாள். ஆனால் அவர்களுக்கு ஒரு முத்தம் கொடுக்கலாமா அல்லது துடைப்பதை அவர்கள் கைகளில் கொடுக்கலாமா என தீர்மானித்துக் கொண்டிருந்த போது மோலி, எங்களை மன்னித்து விடுங்கள். நீங்கள் வேலையாயிருக்கிறீர்கள். நாங்கள் உங்களை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. நாங்கள் மற்றொரு நாள் வருவோம் என சொல்லிவிட்டு அவர்கள் போய்விட்டார்கள். அடித்தளத்தில் நின்றுக்கொண்டு அவளுடைய தோழி கேட்டால், யார் அவர்கள்? நிச்சயமாக அந்த 3 நேப்பியர்கள் அல்ல என நான் சொல்ல விரும்பினேன். ஆனால் அதை தவிர்த்து மிக அமைதியாக சொன்னேன், அவர்கள் என்னுடைய வீட்டு போதகர்கள்தான். ஆனால் அவர்களுடைய செய்தியை கொடுக்க இது சரியான நேரம் அல்ல என அவர்கள் நினைத்தார்கள். சகோதரரே, சபையின் தனிப்பட்டவர்களுக்கும் குடும்பங்களுக்கும் உதவ சபையின் முதல் ஆதாரமாயிருப்பதாக விவரிக்கப்பட்டிருக்கிற ஆசாரித்துவ கடமையை சுருக்கமாக நாம் ஆராய்வோமா? ஸ்தாபிக்கவும் மறுஸ்தாபிக்கவும் பயன்படுத்தப்பட்ட காகிதங்களுக்காக முழு காடுகள் பலியாகப்படுகின்றன. ஊக்குவிக்க ஆயிரக்கணக்கான ஊக்குவிக்கும் சொற்பொழிவுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நிச்சயமாக எங்கேயும் எந்த மனோத்துவ பயண பிரதிநிதியும் இத்தனை குற்ற உணர்வான பயணங்களை ஏற்பாடு செய்திருக்க மாட்டான். இருந்தும் ஆசாரித்துவ வீட்டு போதகத்தின் மூலம் எப்போது சபையை கண்காணிக்க கர்த்தரின் கற்பனையை சார்ந்த ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தரத்தை நெருக்கத்தை அடைய நாம் போராடி கொண்டிருக்கிறோம். நாம் எதிர்கொள்ளும் சவாலின் ஒரு பகுதி சபை அங்கத்தினர்களின் மாறிக்கொண்டிருக்கும் தன்மைகள். அது எங்களுக்கு தெரியும். இப்போது நமது சபை 188 நாடுகளில் 30,000 மேலான தொகுதிகளாகவும் கிளைகளாகவும் பரவி இருக்கிறது. பக்கத்து தெரு போதகம் என அழைக்கப்பட்ட பக்கத்து வீட்டார் அவர் பக்கத்து வீட்டாருக்கு போதித்துக் கொண்டிருந்த சபையின் ஆரம்ப நாட்களை விட இப்போது நமது சகோதர சகோதரிகளின் வீடுகளை சந்திப்பதில் மிக அதிக சவால்கள் இருக்கின்றன. அதற்கும் மேலாக சபையின் அநேக பிரிவுகளில் கண்காணிக்கப்பட வேண்டிய 18 அல்லது 20 மேலான குடும்பங்களுக்கு சேவை செய்வதை விட்டுவிட்டு வீட்டு போதகத்துக்கு ஆசாரியத்துவத்தை தரித்திருப்பவர்களின் எண்ணிக்கை குறைவாகவே இருக்கிறது. பயணிக்க நீண்டிய தூரம், அதிக செலவு, போக்குவரத்திற்கான குறைந்த வசதி, வேலை நாட்கள் மற்றும் வேலை வாரங்களின் நீடிப்பு போன்ற பிரச்சனைகளும் இருக்கின்றன. இன்னும் கூடுதலாக அழைக்கப்படாத வீட்டு சந்திப்புகளுக்கு எதிரான கலாச்சார கட்டுப்பாடுகளும் உலகத்தின் அநேக பகுதியில் உள்ள பாதுகாப்பின்மையும் இருக்கின்றன. பிரச்சனையின் கடினமான தன்மையை நாம் பார்க்க ஆரம்பிக்கலாம். சகோதரரே, அனைத்து சூழ்நிலைகளிலும் செய்யக்கூடிய சூழ்நிலைகளிலும் சபை முயற்சிக்கிற மாதாந்திர சந்திப்பு இன்னமும் சிறப்பானதாயிருக்கிறது. ஆனால் உலகை சுற்றியுள்ள அநேக இடங்களில் அத்தகைய ஒரு சிறப்பானது சாத்தியமில்லை என்பதை உணரும் போது, செய்ய முடியாததை செய்யும்படி நாம் கேட்கும் போது அந்த சகோதரர்களின் குற்ற உணர்வுக்கு அது காரணமாகிறது. 2001 டிசம்பரில் சபையின் ஆசாரியத்துவ தலைவர்களுக்கு இந்த உணர்த்துதலான உதவிகரமான ஆலோசனையை கொடுத்த பிரதான தலைமை எழுதினார்கள். அவர்கள் எழுதினார்கள், ஆசாரித்துவத்தின் ஊக்கமுள்ள சகோதரர்களின் எண்ணிக்கை குறைவாய் இருப்பதாலும் பிற உள்ளூர் பிரச்சனைகள் இருப்பதாலும் சபையின் சில இடங்களில் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு மாதமும் வீட்டு போதகம் சாத்தியமாகாது. அதில் சில சவால்களை நாம் குறித்திருக்கிறோம். இத்தகைய சூழ்நிலைகள் இருக்கும்போது ஒவ்வொரு அங்கத்தினரையும் கண்காணிக்கவும் பலப்படுத்தவும் தலைவர்களிடம் இருக்கிற ஆதாரங்களை பயன்படுத்துவதிலும் சிறப்பானதை செய்ய வேண்டும். சகோதரரே, என்னுடைய தொகுதியில் அல்லது கிளையில் இம்மாதிரியான கடினமான சூழ்நிலைகளை நான் எதிர்கொண்டால் என்னுடைய அரோனிய ஆசாரித்துவ கூட்டாளியும் நானும் இந்த வழியில் பிரதான தலைமையின் ஆலோசனையை இப்போது அது கைப்பிரிது கொள்கை பிரயோகப்படுத்துவோம். முதலில், எப்படியாயினும் அதை அடைய அநேக மாதங்களானாலும் ஒவ்வொரு அங்கத்தினரின் வீட்டை சந்திக்க சாத்தியமாகவும் நடைமுறையாகவும் அவர்களுடைய வீடுகளை அடைய ஒரு நாட்காட்டியில் ஒரு நேரப்பட்டியலை ஏற்படுத்தி வேத கற்பனையை நாங்கள் நாடுவோம். அந்த நேரப்பட்டியலின்படி இந்த நடைமுறையில் கிடைக்கக்கூடிய நேரத்திலும் அடிக்கடி உண்டாக்குகிற தொடர்பிலும் நாம் அதிகமாக தேவைப்படுகிறவர்களுக்கு நமது அதிக முன்னுரிமையை கொடுப்போம். அதிகமாக விசாரிப்பவர்களுக்கு நமது ஊழியக்காரர்கள் போதித்து கொண்டிருக்கிறார்கள். புதிதாக ஞானஸ்தானம் பெற்ற மனமாறியவர்கள், வியாதிஸ்தர்கள், தனிமையில் இருப்பவர்கள், ஊக்கமிழந்தவர்கள், இன்னும் பிள்ளைகளுடன் வீட்டில் இருக்கிற ஒரு பெற்றோரின் குடும்பங்கள் போன்றவர்கள் இவர்கள். முடிப்பதற்கு சில மாதங்கள் எடுக்கக்கூடிய எல்லா வீடுகளையும் சந்திக்க எங்கள் நேரப்பட்டியல் மூலமாக செயல்பட்டு கொண்டிருக்கும் போது கர்த்தர் கொடுக்கிற எந்த வழியின் மூலமாவது எங்கள் பட்டியலில் உள்ள தனிப்பட்டவர்களுடனும் குடும்பங்களுடனும் நாங்கள் பிற வகையான தொடர்புகளை உருவாக்குவோம். நிச்சயமாக சபையில் எங்கள் குடும்பங்களை நாங்கள் கண்காணித்து வேதம் சொல்வதைப் போல தங்களுடைய ஆத்ம நலனை குறித்து ஒருவரோடு ஒருவர் பேசுவோம். கூடுதலாக நாங்கள் தொலைபேசியில் அழைப்போம், மின்னஞ்சல்களையும் குறுஞ்செய்திகளையும் அனுப்புவோம். நமக்கிருக்கிற அநேக சமூக வலைத்தளங்களின் அநேக வடிவங்கள் மூலமாக ஒரு வாழ்த்துதலை அனுப்புவோம். விசேஷமான தேவைகளுக்கு தவ ஒரு வேத குறிப்பை அல்லது ஒரு பொது மாநாட்டின் சொற்பொழிவிலிருந்து ஒரு வரியை அல்லது LDS.org மார்மன் செய்திகளில் ஒன்றை நாங்கள் அனுப்புவோம். பிரதான தலைமையின் செய்தியில் எங்களுக்கு கிடைத்திருக்கிற ஆதாரங்களுடன் நாங்கள் சந்திக்கிற சூழ்நிலைகளில் எங்களால் முடிந்த சிறப்பானதை நாங்கள் செய்வோம். சகோதரரே, இன்று மாலை நான் கொடுக்கிற வேண்டுகோள் என்னவென்றால், வீட்டு போதகத்தின் உங்கள் புரிந்து கொள்ளுதலை உயர்த்தி அவருடைய பிள்ளைகளுக்கும் புதியதான சிறப்பானதான வழிகளில் கர்த்தரின் தூதுவர்களாக உங்களை பாருங்கள். அப்படி என்றால் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை போல ஆர்வத்தின் பழக்கத்தை விட்டுவிட்டு மாதத்தின் கடைசி நாளில் குடும்பத்தினர் ஏற்கனவே படித்து முடித்த சபை பத்திரிகையிலிருந்து எடுத்தப்பட்ட ஒரு செய்தியை கொடுப்பது போலாகும். கொடுக்காமல் அதைவிட அங்கத்தினர்களுக்காக ஒரு உண்மையான சுவிசேஷ அக்கறைகளின் ஒரு காலத்தை நீங்கள் உருவாக்குவீர்கள் என நாங்கள் நம்புகிறோம். இரக்கத்தின் வழிகளில் ஒருவருக்கொருவர் கண்காணிப்பையும் கவனிப்பையும் கொடுத்து உங்களால் முடிந்த அளவுக்கு ஆவிக்குரிய உலக பிரகாரமான தேவைகளை உதவுகிற வழியில் நிவர்த்தி செய்வோம் என நாம் நம்புவோம். ஒரு வீட்டு போதகத்தின் கணக்கு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நல்ல காரியத்தின் கணக்கே. ஆகவே அதை எல்லாம் அறிவீங்கள். ஒரு குறிப்பிட்ட நாள்காட்டி அல்லது இடம் உண்மையில் இதற்கு சம்பந்தப்பட்டதில்லை. உங்களுடைய உக்கிராணவத்திற்குள் உள்ளவர்கள் நீங்கள் எப்படி ஆசீர்வதித்தீர்கள், கவனித்திருக்கிறீர்கள் என்பதை குறிக்கப்படும். உங்கள் ஜனங்களை நீங்கள் நேசிக்கிறீர்கள். எப்போதும் சபையை கண்காணிக்க கொடுக்கப்பட்ட கற்பனையை நீங்கள் நிறைவேற்றுகிறீர்கள் என்பதே முக்கியமாகும். கடந்த ஆண்டு மே 30 என்னுடைய நண்பர் ட்ராய் ரசல் உள்ளூர் டெசரட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு பொருட்களை தானம் செய்ய போகும் வழியில் தன்னுடைய வாகனத்தை மெதுவாக நிறுத்தும் இடத்திலிருந்து வெளியே எடுத்தார். அவருடைய பின்பக்க சக்கரம் எதிலோ ஏறி இறங்கியதாக அவர் உணர்ந்தார். ஏதோ பொருள் கீழே விழுந்திருக்கலாம் என நினைத்து கொண்டு அவர் வாகனத்திலிருந்து வெளியே வந்தார். அங்கே அவருடைய 9 வயது ஆன அன்பு மகன் ஆஸ்டின் முகங்குப்புற விழுந்து கிடந்தான். கூக்குரல்களும் ஆசாரித்துவ ஆசீர்வாதமும் மருத்துவமனை ஊழியர்களின் உடனடி வருகையும் அவர்களின் மருத்துவ உதவிகளும் எதுவுமே உதவிக்கு வரவில்லை. ஆஸ்டின் மரித்து போனான். தூங்க முடியாமலும் சமாதானத்தை காண முடியாமலும் ட்ராய் ஆறுதல் அடைய முடியாதவராயிருந்தார். அவரால் பொறுத்து கொள்ள முடிவதற்கும் மேலாக வேதனையாயிருப்பதாகவும் வாழ முடியவில்லை எனவும் அவர் சொன்னார். ஆனால் அந்த மிக கவலையான நேரத்தில் 3 மீட்கும் சக்திகள் வந்தன. முதலாவதாக, ஒரு அழகான நல்ல மகனை இழந்தலை பற்றிய எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார் என்ற மெல்லிய சத்தத்துடன் ட்ராய்க்கு அன்பாக போதித்த பரிசுத்த ஆவியின் மூலமாக பேசிய நமது பரலோக பிதாவின் அன்பும் உறுதியளிக்கும் ஆவியும் இருந்தது. இரண்டாவதாக, ட்ராயை அணைத்து கொண்டு அவரை நேசித்து அவளும் கூட மகனை இழந்து நிற்பதாக அவருக்கு நினைவுபடுத்தி அவளுடைய கணவனையும் இழக்காமல் இருக்க தீர்மானித்த அவருடைய மனைவி டீட்ரா. இந்த கதையில் மூன்றாவதாக இருப்பவர் ஒரு அற்புதமான வீட்டு போதகரான ஜான் மேனிங். ஜானும் அவரது கூட்டாளியும் எந்த நேரப்பட்டியலின்படி ரசலின் வீட்டை சந்தித்தார்கள், அங்கு அவர்கள் போனபோது எந்த செய்தியை கொடுத்தார்கள் அல்லது எவ்வாறு அவர்களுடைய அனுபவத்தை அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள் என்பதை பற்றி எனக்கு தெரியாது. எனக்கு தெரிந்ததெல்லாம் கடந்த வசந்தத்தில் சிறுவனான ஆஸ்டனை அவரே தூக்கியதை போல சகோதரர் மார்னிங் கீழிறங்கி ட்ராய் ரசலை அந்த சோகமான பாதையிலிருந்து தூக்கி நிறுத்தினார். ஒரு வீட்டு போதகரை போல அல்லது காவற்காரர் அல்லது அவர் இருக்க வேண்டிய சுவிசேஷத்தின் ஒரு சகோதரை போல ஆசாரித்துவத்தின் கவனிப்பை எடுத்து ட்ராய் ரசல் மீது வைத்தார். ட்ராய் கூடைப்பந்து மைதானத்தில் உள்பட ஆஸ்டின் உங்கள் பாதங்களில் உங்களை மீண்டும் காண விரும்புகிறான். ஆகவே ஒவ்வொரு நாள் காலையிலும் 5:15 நான் இங்கிருப்பேன். நான் வந்து உங்களை எழுப்பிவிட விரும்பாததாலும் டீராவுக்கு அதை விரும்பாததாலும் நீங்களே ஆயத்தமாயிருங்கள் என சொல்லி அவர் ஆரம்பித்தார். காலை நேரத்தில் நான் எப்போதுமே அங்கே ஆஸ்டினை கூட்டிட்டு போவேன். அந்த நினைவுகள் அதிக வேதனை தருவதாயிருக்கும் என்பதால் எனக்கு அங்கே போக பிடிக்கவில்லை. ஆனால் ஜான் கட்டாயப்படுத்தினதால் நான் போனேன். அந்த முதல் நாளிலிருந்து நாங்கள் பேசினோம். இல்லை, நான் பேசினேன், ஜான் கேட்டுக்கொண்டிருந்தார். சபைக்கு வாகனத்தை ஓட்டிக்கொண்டு போன வழியெல்லாம், திரும்ப வீட்டிற்கு வருகிற வழியெல்லாம் நான் பேசிக்கொண்டே வந்தேன். சில சமயங்களில் வாகனத்தை நிறுத்தி வைத்திருந்த போதும் லாஸ் வேகாஸில் சூரியன் உதிப்பதை கவனித்து கொண்டும் நான் பேசிக் கொண்டிருந்தேன். முதலில் அது கஷ்டமாயிருந்தது. ஆனால் நாளடைவில் மிக சாதாரணமாக விளையாடிய 6 அடி 2 இன்ச் உள்ள என்னுடைய வாழ்க்கையில் இறுதியாக சூரியன் உதிக்கும் வரை என்னை நேசித்து எனக்கு செவி கொடுத்த சபையின் ஒரு விசேஷமில்லாத கூடைப்பந்து விளையாட்டு வீரர் மூலமாக மீண்டும் நான் பலமுள்ளவனானேன் என்பதை நான் கண்டேன் என பின்னர் ட்ராய் என்னிடம் கூறினார். ஆசாரித்துவத்தின் என்னுடைய சகோதரர்களே, வீட்டு போதகத்தை அல்லது கண்காணிப்பு அல்லது தனிப்பட்ட ஆசாரித்துவ ஊழியத்தை பற்றி நாம் பேசும்போது உங்களால் முடியும் போது அதை முடிந்தவாறே அதை அழைங்கள். நீங்கள் என்ன அழைக்க முடியுமோ அதை அழைங்கள். இதை பற்றி தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளுக்கு தேவனின் தூதுவர்களாய் இருக்க நாங்கள் உங்கள் மீது அன்பு வைத்து கண்காணித்து ஜெபிப்பதைப் போல உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஜனங்களிடத்தில் அன்பு செலுத்தவும், கண்காணிக்கவும், ஜபிக்கவும், தேவனுடைய பிள்ளைகளின் தூதுவர்களாயிருக்கவும் வீட்டு போதகர்களாக நாங்கள் உங்களை கேட்கிறோம். உங்களுடைய சூழ்நிலைகளில் சீராக இருக்கிற வழிகளில் தேவனின் மந்தையை நீங்கள் மேய்ப்பதில் கவனமாயிருப்பீர்கள். நாம் யாவருக்கும் நல்ல மேய்ப்பனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருடைய சாட்சியாயிருக்கிற நான் ஜபிக்கிறேன். ஆமேன்.